بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا.
السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு அளித்திருக்கக்கூடிய ஏகத்துவம் என்ற இந்த பாக்கியம் நம்மோடு மட்டும் நின்று விடாமல் நமக்கு பின்னால் வரக்கூடிய வருங்கால சந்ததியினருக்கு, வருங்கால தலைமுறையினருக்கு போய் சேர வேண்டும். அப்படி அந்த கல்வி ஏகத்துவம் பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்கு போய் சேர வேண்டுமென்றால், அதற்கு என்று நாம் சில ஏற்பாடுகளை நாம் வாழக்கூடிய காலத்தில் செய்ய வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியில் போதித்ததோடு அல்லாமல், தனக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் அவருடைய மகனார் இஸ்மாயில் அந்த ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே சொல்வதற்கு ஒரு வாரிசாக ஆகிவிடுகின்றார்கள். இன்னொரு பக்கத்தில் இசஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி அவர்கள் வாழக்கூடிய காலத்திலேயே தான் போதித்த அந்த கொள்கை தன்னோடு மரணித்து விடக்கூடாது, தனக்கு பின்னாலும் அதற்கு தொடர்ச்சி இருக்க வேண்டும், அதற்கு ஒரு நீட்சி இருக்க வேண்டும் என்ற வகையில் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த பாக்கியம் அவருடைய பிள்ளைகளை நபிமார்களாக ஆக்கியது. அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கின்றான், புனிதமிகு காபாவை கட்டுவதற்கு. அந்த காபாவை கட்டிவிட்டு அவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் இலக், இறைவா உனக்கு கட்டுப்பட்டவர்களாக நீ ஆக்கி வை. உமின் துர்ரியத்துனா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், எங்களுடைய சந்ததியிலையும் உனக்கு கட்டுப்படக்கூடிய சமுதாயத்தை நீ ஆக்கி வை. வாரினா மனாசிக்கனா, நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு நீ வழிகாட்டு. ஒத்துபாலேனா, எங்களை மன்னித்து விடு. இன்ன காந்த தவ்வாபு ரஹீம், நீ மன்னிக்கக்கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன். அடுத்து அவர்கள் ஒரு துவா செய்கின்றார்கள், ரப்பனா வபாத் ஃபீஹிம் ரசூலா, அந்த மக்களுக்கு மத்தியிலே பின் தோன்றல்களிலே நீ ஒரு இறை தூதரை அனுப்பு. அவருடைய பணி என்ன? எத்துலு அலைகும் ஆயாத்திக்க ஒய் அள்ளி முகமல் கிதாப வல்ஹிக்குமா, அவர் அந்த மக்களிடத்திலே உன்னுடைய வசனங்களை ஓதி காட்டுவார், வேதத்தை போதிப்பார், ஞானத்தை அவர்களுக்கு போதிப்பார். ஒய் ஜக்கீகும், அவர்களை தூய்மைப்படுத்துவார். இன்ன காந்தல் அசீசுல் ஹக்கீம், நீ மிகைத்தவன், எல்லாவற்றையும் அறிந்தவன். இந்த பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா அங்கீகரித்து விடுகின்றான். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சந்ததியில் பிறக்கின்றார்கள், மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரத்தை செய்கின்றார்கள். அவர்கள் அந்த சமுதாயத்தின் மீது இரக்கம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்து ஒரு தூதர் வந்திருக்கின்றார். அசீசுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கஷ்டமாக இருக்கும். ஹரீசுன் அலைக்கும் பில் மூமினின் ரவுஃப் ரஹீம், நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விட வேண்டும் என்று பேராசை கொண்டவராக இருக்கிறார். மூமின்கள் மீது அவர் இரக்கம் கொண்டவராக இருக்கின்றார். தன்னுடைய சமுதாயத்தில் உள்ள மக்கள் வழிதவறி விடக்கூடாது என்பதிலே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார்கள். தன்னுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலும் கவலையோடும் கரிசனத்தோடும் இருக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஒரு தடவை சிறை கைதிகளில் ஒரு பெண்ணு அவங்களுக்கு பால் சுரக்குகின்றது. அப்போ அங்கே வரக்கூடிய பிள்ளையெல்லாம் எடுத்து தன்னுடைய மார்பகத்தோடு அணைத்து பால் கொடுக்கின்றார்கள். இந்த காட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழரிடத்தில் கேட்கின்றார்கள். அத்தரவுனா ஹாதிஹி தாரிகத்தன் வலதகா, இவள் தன்னுடைய பிள்ளையை நெருப்பிலே தூக்கி வீசி எரிந்து விடுவாள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா என்று கேட்கும்போது நபித்தோழர்கள் பதில் சொல்கின்றார்கள், முடியாது, அந்த பெண்ணுடைய பாசம் அதற்கு இடம் கொடுக்காது என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், லல்லாஹு அர்ஹமு பிபாதிஹி மின் அஹாதிஹி பிபாலதிஹா, இவங்க தன்னுடைய பிள்ளை இடத்தில் காட்டக்கூடிய அன்பை விட அதிகமான அளவில் அல்லாஹ் அன்பு பொழியக்கூடியவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த இடத்துல இந்த பிரச்சாரத்தை ஏன் செய்கின்றார்கள்? ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களை நரகத்தில் கொண்டு போய் போற்ற மாட்டான் என்று அவர்கள் இந்த இறைவனுடைய பாசத்தை அங்கு பொருத்தமாக உணர்த்துகின்றார்கள். இது மாதிரியான ஒரு பாசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்கள் மீது கொண்டிருந்தார்கள். யாரும் நரகத்திற்கு போயிடக்கூடாது, எதிரியும் நரகத்திற்கு போயிடக்கூடாது, அவ்வளவு இரக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. அவர்கள் ஏதாவது ஒரு அற்புதத்தை கேட்டுவிட்டால் செய்துட்டா அவங்க வந்துருவாங்களே என்ற ஒரு துடிப்பில் இருப்பார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிவிடுகின்றான். அந்த மக்கள் குறிப்பிட்டார்கள், வகாலு லன் நுஃமின லகா ஹத்தா தஃஜுர லனா மினல் அர்தி என்புவா, தண்ணீர் ஓடாத இந்த பாலைவனத்தில் இருந்து ஒரு நீர் ஊற்று பெருகி ஓட வேண்டும், அப்போதுதான் உங்களை நம்புவோம். அவு தக்கூனு லக ஜன்னத்துன் மின் நஹீலின் வஇனபின் ஃபஜ்ஜிரல் அன்ஹாரஹிலாலக தஃப்ஜீரா, நீ உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்க வேண்டும், அந்த தோட்டம் பேரித்தம்பழம் திராட்சை பழம் இவைகள் அடங்கிய ஒரு தோட்டமாக இருக்க வேண்டும், அதற்கு இடையே இந்த பாலைவனமாக இருந்தாலும் சரிதான், ஆறுகள் பெருக்கெடுத்து பிரவாகமாக ஓட வேண்டும், அப்போதுதான் உங்களை நம்புவோம். அவு துஸ்கத்த சமா கமா ஜாம்த அலைனா கிசஃபா, நீங்கள் ஏதோ வானம் பொத்து கொண்டு விழுந்து விடும் என்று சொல்கின்றீர்கள், அதை மாதிரி ஒரு துண்டை இந்த பூமியில் விளை செய்யுங்கள். அவன் கேட்கிறான், அவ் தாய்த்திய பில்லாகி வல் மலாய்கத்தி கபீலா, அல்லது மலக்குகளையும் நீ அல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, அந்த அல்லாஹ்வையும் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்து. அவ் யகூனுலக பைத்துன் மின் ஸுஹுருஃபு, அல்லது தங்கத்தினாலான ஒரு மாளிகை உங்களுக்கு இருக்க வேண்டும். அவ் தர்காஃபிஸ்ஸமா, அல்லது நீங்கள் வானத்தில் ஏற வேண்டும். ஒலன் மின்னல் ருக்கீக்காகத்தா துணசில் அலைனா கிதாபன் நக்ரா, நீங்கள் வானத்தில் ஏறிட்டு சும்மா வெறுங்கையும் வீசிய கையுமாக வந்துவிடக்கூடாது, உங்களுடைய கையில் ஒரு ஏட்டை நீங்கள் கொண்டு வர வேண்டும், அப்போதுதான் நாங்கள் நம்புவோம், அதை பார்த்து நாங்கள் படிக்க வேண்டும், அப்போதுதான் நாங்கள் நம்புவோம் என்று சொல்லும்போது அல்லாஹ் அவர்களுக்கு ஜெண்டிலாக சொல்கின்றான், நீங்கள் சொல்லிருங்க, குல் ஹல் குந்து இல்லா பஷர ரசூலா, சுபஹான ரப்பி, குல் சுபஹான ரப்பி, என்னுடைய இறைவன் தூய்மையானவன், இறைவன்ட உள்ளதை என்னிடத்தில் நீங்கள் கேட்கின்றீர்கள், என்னால் முடியாது. ஹல் குந்து இல்லா பஷர ரசூலா, நான் ஒரு மனித தூதர்ப்பா, மனித சக்திக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நான் செய்ய முடியுமே தவிர, நீ கேட்பது போன்று வானத்தில் ஏற வேண்டும், அங்கிருந்து ஒரு ஏட்டை கொண்டு வர வேண்டும், அல்லது எனக்கு தங்கத்தினாலான ஒரு மாளிகை இருக்க வேண்டும், இதெல்லாம் என்னால் முடியாது, என்னுடைய ரப்பு தந்தால் அதை நான் அனுபவித்துக் கொள்வேன் என்று உன்னுடைய மனித பலவீனத்தை நீ ஒத்துக்கொள், அதை போட்டு ஓட என்று சொல்லிவிடுகின்றான். இங்கே நம்ம பார்க்கின்றோம், இப்படியெல்லாம் கேட்குறாங்களா, நம்ம செய்து கொடுத்தா என்ன என்று எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா அந்த இரக்கமிகு இறை தூதரை ஒரு கொஞ்சம் கடினமாக கண்டிக்கின்றான். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்கான கபுர அலைக்க யாராலுகும், இவர்கள் புறக்கணிப்பது உங்களுக்கு பாரமாக இருக்கிறது அப்படித்தானே என்று சொல்லிவிட்டு பூமியில ஒரு சுரங்கத்தை வைத்துக் கொண்டு அவ் சுல்லமன் ஃபிஸ்ஸமா, அல்லது வானத்தில் ஒரு ஏணியை வைத்துக் கொண்டு ஆயா, ஏதாவது அற்புதத்தை நீ கொண்டு வந்து கொடு. அல்லாஹ் சொல்கின்றான், உலௌஷா அல்லாஹுல ஜமாகும் அலல் ஹுதா, அல்லாஹ் நினைத்திருந்தால் இவர்களை எல்லாம் சத்தியத்தில் ஒன்று இணைத்திருப்பான், நேர்வழியில் சேர்த்திருப்பான். ஃபலா தக்கூனன்ன மினல் ஜாஹிலீன், அறிவிழிகளுடைய பட்டியலில் நீ இடம் பெற்று விடாதே, என் மாபிரிய கண்டனம் என்று நீங்கள் பாருங்கள். இந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை, கரிசனம், இரக்கம், கழிவிரக்கம், பாசம், அன்பு இதுவெல்லாம் அவர்களிடத்தில் மேலிட்டிருந்தது எதற்காக வேண்டி தெரியுமா? தன்னுடைய சமுதாயத்திலிருந்து யாராவது ஒரு உறுப்பினன் நரகத்தில் போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி. இப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டிருந்தார்கள். அது மாதிரியான ஒரு இரக்கம் நமக்கும் இருக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மக்கள் இந்த தௌஹீதின் பக்கம் வர வேண்டும், சத்தியத்தின் பக்கம் வர வேண்டும், அசத்தியத்தின் பக்கத்தில் இருந்து அவர்கள் மீட்கப்பட வேண்டும், அசத்தியத்தில் இருந்து நரகவாதியாக அவர்கள் இறந்துவிடக்கூடாது என்ற கவலை கரிசனம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில முழுமையான ஒரு பாதுகாப்பு அரணாக, கேடயமாக, கவசமாக இருந்தவர்கள் அபு தாலிப். அவங்க மரணப்படுக்க, அந்த மரணப்படுக்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் சொல்கின்றார்கள், குல் கலிமத்தன் உஹாஜ்ஜு பிஹிலக இந்தல்லாஹ், ஒரே ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிருங்க, இதை வைத்து நான் இறைவனிடத்தில் பாமணிப்பு தேடுகிறேன், வாதிடுவேன் என்று சொல்கின்றார்கள். அப்ப அவர்களுக்கு பக்கத்தில் ரெண்டு பேர்கள் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். அதுல ஒரு ஆள் அபு ஜஹில். அவன் திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் இதை சொல்ல, அவங்க அத்தருகபன் மில்லத்தி அப்துல் முத்தலிம், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை நீ வெறுக்கிறியா என்று சொன்ன உடனே கடைசி கிளைமாக்ஸ் என்ன ஆனது என்றால், அபு தாலிபு மரணிக்கும் பொழுது அவர்கள் இருந்ததனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியில் ஒரு துரும்பு கூட விழாத அளவிற்கு பார்த்து கொண்டார்கள் அவர்களுடைய பாதுகாவல் இருக்கின்ற வரை. அந்த மனிதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அலா மில்லத்தி அப்துல் முத்தலிம், கடைசியாக சொன்னது அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலேயே நான் போய் விடுகிறேன், குஃபுர்லேயே ஷிர்க்லேயே இறந்துட்டாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர்றாங்க, சஸ்தகுஃபிருலக்க மாலை முன்னு, எனக்கு தடை வராத வரைக்கும் நான் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொல்லிவிட்டு வருகின்றார்கள். வருகிறது வசனம், மா காலின் நபி வல்லதீன் ஆமனு அயஸ்தகுஃபிருலில் முஷ்ரிகீன் உலவுகானு உலி குருபா மின் பஅதி மா தபையன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். நபிக்கோ நம்பிக்கை கொண்ட மற்றவர்களுக்கோ முஷிரிக்கான நிலையில் யார் இறந்து விட்டார்களோ அது தெளிவானதற்கு பிறகு அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவதற்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது, உரிமையும் கிடையாது. அடிச்சிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் இடிந்து போய்விடுகின்றார்கள். இன்னக்கலா தகுதி மன்னஹபப்த, நீ விரும்பியவருக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது. உலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மையஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தான் நேர்வழி காட்டுவான். லைசா அலைக்க ஹுதாகும், அவர்களுக்கு நேர்வழி காட்டுவது உன்னிடத்தில் கிடையாது. சொல்லு இன்னமா அலைனா அல் பலாகுல் முபீன், எங்களுக்கு உள்ள கடமை தெளிவாக எடுத்து சொல்றதான், சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொன்னது. இதையெல்லாம் நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இது மாதிரியான இந்த ஒரு இரக்கம், ஒரு பாசம், மற்ற மக்களிடத்தில் அந்த தௌஹீதை போய் சொல்றது, நம்மோடு இவன் பழகி கொண்டிருக்கின்றானே, இவன் நட்பு பாராட்டி கொண்டிருக்கின்றானே, அல்லது சிலர் நம்மோடு இருப்பாங்க, மூத்தாய்ப்பு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தெரியும், அவரிடத்துல போய் இந்த ஏகத்துவத்தை சொல்றது, இது மாதிரியான ஒரு அணுகுமுறை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இப்படி ஒரு இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் செய்த துவாவில் இந்த இறை தூதர் இது போன்று அந்த மக்களை அழைச்சாங்க. ரப்பனா உபாஸ்வீகும் ரசூலன், ஒரு தூதரை அனுப்பு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்களே, அந்த மாதிரி அல்லாஹுத்தாலா இந்த தூதரை அனுப்பி கடைசியில் அவங்க இறுதி கட்டத்தை அடைந்து விடுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் விதாவில் வந்து நின்று கொண்டு, அலா ஹல் பல்லக், நான் செய்தியை உங்களிடத்தில் சொல்லிவிட்டேனா, மார்க்கத்தை ஒப்படைத்து விட்டேனா என்று மூன்று தடவை கேட்குறாங்க. ஆம் 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 என்று நபித்தோழரிடத்தில் இருந்து பதில் வந்த உடனே அல்லாஹு மஷ்ஹத், இறைவா நீயே சாட்சியாளனாக இருந்துக்கொள், நீ இதற்கு சான்று கூறு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை சாட்சியாக ஆக்கிக் கொள்கின்றார்கள். இப்படி ஆக்கிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, ஃபல் யுபல்லிகு ஷாஹித் அல் காயிப், வந்தவர் வராதவரிடத்தில் இந்த செய்தியை சேர்த்து விடுங்கள், நான் போயிடுவேன், எனக்கு பின்னால இறை தூதர்கள் கிடையாது, இனிமேல் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் தான் இருக்கின்றது, இந்த தப்லீக் என்ற இந்த அமானிதம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கின்றது, நீங்கள் சேர்த்து விட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில், அதாவது அங்கு இருந்த நபித்தோழர்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லிவிடுகின்றார்கள். சொல்லிவிட்டு அதுக்கடுத்து குறிப்பிடுகின்றார்கள், ஃபருப்ப முபல்லதின் அவ் ஆமின் சாமி, நீங்கள் கொண்டு போய் இந்த செய்தியை யாரிடத்தில் போய் சேர்க்கின்றீர்களோ அவர்கள் யார் சொல்கிறாங்களோ அவங்கள விட சிந்தனையில் நல்ல கூர்மையாக இருப்பான். கேட்டவங்க இந்த செய்தியை மட்டும்தான் போய் சொல்லுவாங்க, அதில் இருந்து பலவிதமான செய்திகளை அவர்கள் அதிலிருந்து கிரகித்து எடுத்துக்கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய இது மிகப்பெரிய ஒரு அற்புதம். நாம் இன்றைக்கு இந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், கிட்னி டிரான்ஸ்பிளண்டேஷன், கிட்னி மாற்று பதிகம் என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றது. மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு கிட்னி மாற்று பதிகம் செய்யப்பட்டது, இதற்குண்டான தீர்வு என்ன, இதை மக்களிடத்தில் சொல்லணும். அவ இந்த மாதிரியான ஒரு செய்தி நீங்கள் போய் இந்த மார்க்கத்தை நீங்கள் கொடுத்துருங்க, குரானை கொடுத்துருங்க, ஹதீஸை கொடுத்துருங்க, அதிலிருந்து இவர்கள் இதற்குரிய தீர்வை எடுத்துக்கொள்வார்கள். இரத்த தானம் எங்கிருந்து கொடுப்பதற்கு, நான்கு இமாம்கள் இருக்கிறாங்களா அவங்களுடைய காலத்தில் இரத்த தானம் என்பது கற்பனையே செய்யப்படாத ஒரு காலம். அதை போல் கண் தானம், இப்போது இப்போ என்ன லிவர் கல்லீரல் தானம் செய்யப்படுகின்றது, அந்த அளவிற்கு அறிவியல் வளர்ந்திருக்கு. ஆனால் இது யாருக்கு இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுகின்றது என்றால், கல்லீரல் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருக்குடை, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரசாயன தொழிற்சாலை கல்லீரல் என்பது. அந்த கல்லீரல் இவன் குடிக்கக்கூடிய அந்த மதுவையெல்லாம் உள்ளக்கை எடுத்து எடுத்து இழுத்து இழுத்து மிகப்பெரிய அளவில் இவனுடைய உடலுக்கு குடலுக்கு சோதனை வராமல் காக்கக்கூடிய ஒரு கவசமாக இருக்கின்றது. கடைசியில் தாங்க முடியாது என்று வருகின்ற பொழுது கல்லீரலுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. அப்பொழுது இவனுடைய வயிறு உப்பி விடுகின்றது, நீர் கோர்த்து விடுகின்றது, இவனால் நடக்க முடிவதில்லை, தூங்க முடிவதில்லை. இது போன்ற மிகப்பெரிய ஒரு சிரமத்தை அவன் அனுபவித்து விடுகின்றான். இந்த மாதிரியான ஒரு கல்லீரல் மாற்று பதிகத்திற்கு மார்க்கத்திலிருந்து தீர்வு வேண்டும் என்றால் எங்கிருந்து எடுத்து கொடுக்க முடியும், குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுத்து கொடுக்க முடியும். அப்போ அது மாதிரியான அளவில் கல்வியாளர்கள் ஆய்வாளர்கள் உருவாகியாக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை தந்துவிட்டு அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்க, ஏகத்துவம் வந்துவிட்டது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து நீங்கள் காத்து விடுங்கள். எத்தனை இடங்களில் பிரச்சனை, எத்தனை இடங்களில் ஊர் நீக்கம், எத்தனை இடங்களில் நம்முடைய மையத்திற்கு அடக்கத்தலம் கிடைக்காத அளவிற்கு வழக்கு பதிவு சண்டை. இப்போதும் எனக்கு அது தொடர்பாக ஒரு வழக்கு இருக்கின்றது, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. அப்போ இது மாதிரியான பல பிரச்சனைகளை நாம் சந்திச்சிருக்கோம். இதுவெல்லாம் எதற்கு, நரகத்தில் போய் விழுந்துவிடக்கூடாது என்ற ஒரு ஒற்றை இலக்குக்காக வேண்டிதான், ஒற்றை லட்சியத்திற்காக வேண்டிதான். அந்த லட்சியத்தை நம்மோடு நாம் நிறுத்திவிட்டு அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தக்கூடாதா, நகர்த்தக்கூடாதா, அது தேவையில்லையா, நம்மோடு முடிந்துவிட வேண்டுமா? 800 மர்கசுகள் தமிழகத்தில் இருக்கின்றன. ரமலான் மாதம் வந்துவிட்டது, இன்றைக்கு தாயிகள் தாங்க தாங்க என்று கேட்டு மக்கள் மெயில் அனுப்புகிறாங்க, கடிதம் அனுப்புகிறாங்க. ஆனால் இருக்கக்கூடிய தாயிகள் 800 அளவிற்கு நம்மிடத்தில் இல்லை, 800க்கும் மேற்பட்ட மர்கசுகள். இது மாதிரியான ஒரு கல்விக்கு இன்றைக்கு மக்கள் முன் வருவதில்லை. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளை நாம் இறந்த பிறகு அவனுக்கு சொத்து இருக்க வேண்டும், சுகம் இருக்க வேண்டும், நிலம் இருக்க வேண்டும் என்று நாம் அவனுக்காக வேண்டி சொத்துக்களை சேகரித்து வைக்கின்றோம், சேமித்து வைக்கின்றோம், அதற்காக வேண்டி பாடுபடுகின்றோம், உழைக்கின்றோம். இதெல்லாம் இருக்கின்றது, சரியான உழைப்பு. ஒருவர் வெளிநாட்டில் இருந்து தன்னுடைய இளமை பருவத்தை தியாகம் செய்கின்றார்கள் என்றார், வருஷத்திற்கு 2 மாதம் தான் அவருக்கு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு இயற்கையிலே பொங்கு வழிவது இது போன்ற பாலியல் உணர்வு. இதையெல்லாம் அடக்கி அமுக்கி ஒதுக்கி வைத்து விட்டு தியாகம் செய்து அங்கேயும் கற்பு நெறியோடு இருந்து கொண்டு காசு சம்பாதித்து தன்னுடைய பிள்ளைக்கு சேர்க்கின்றாரே, எதற்காக வேண்டி தான் இறந்த பிறகு தன்னுடைய சந்ததி யாரிடத்திலும் போய் கையேந்தி விடக்கூடாது. இது மார்க்கம் சொல்லக்கூடிய, இவ்வளோ நாள் அப்படி கிடப்பது என்பது அவருடைய கட்டுப்பாடு. ஆனால் இதற்கு மாற்றமான ஒரு சூழ்நிலை உருவாகுமேனா அது மாதிரியான பயணம்லாம் இருக்கக்கூடாது. இவன் இந்த மாதிரியான பிள்ளைகள் இங்கேயும் நாம் சம்பாதிக்கின்றோம், வியாபாரத்தில் விவசாயத்தில் மூழ்கி கிடக்கின்றோம். எதற்காக வேண்டி, நம்முடைய சந்ததிகள் நல்ல விதமாக இருக்க வேண்டியது என்பதற்காக வேண்டிதான். சாது பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மரணப்படுக்கையில் கிடக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் மரண பயம் வந்து தான் தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு ஆட்பட்டு உட்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கின்றார்கள், அஃப அத சத்தகூஸ் பிசுலுசை மாலி, என்னுடைய பொருளாதாரத்தில் மொத்த சொத்துல மூன்றில் இரண்டு மடங்கு நான் தர்மம் செய்து விடவா என்று கேட்கின்ற பொழுது, லா, கிடையாது. பிற மதத்தில் பிள்ளைகள் இருக்கும் பொழுதே மடத்திற்கு, கோயிலுக்கு, சன்னிதானத்திற்கு என்று எழுதி வைத்துவிட்டு போய்விடுவார்கள். இஸ்லாத்தில் அது கிடையாது. ரசூல்லா இப்படி சொன்ன உடனே பிஷத்தர் பாதியை கொடுத்தாரலாமா, முடியாது அப்படிங்கிறாங்க. அவன் அதில் மூன்றில் ஒரு பகுதி என்று சொன்ன உடனே கசீர், மூன்றில் ஒரு பகுதியும் அதிகம்தான். அதனால் இஸ்லாமிய சட்டத்தினுடைய அடிப்படையில் தன்னுடைய சொத்தில் இருந்து தர்மம் செய்யணும், பிள்ளைக்கு தான் போய் சேரணும். அப்படி தர்மம் செய்வது மூன்றில் ஒரு பகுதி தான் கொடுக்க முடியுமே தவிர மொத்தத்தையும் ஓய்த்து விட்டு போவதற்கு அனுமதி கிடையாது மார்க்கத்தில். என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இன்னக்க அன் ததர வரசத்தக்க அக்னியா ஹைரும் மின் அன் ததரகும் ஆலத்தன் எத்தக்க ஃபஃபுனாஸ், நீ உன்னுடைய பிள்ளைகளை அடுத்தவரிடத்தில் கையேந்தக்கூடிய நிலையில் விடுவதை விட அவர்களை செல்வந்தராக விட்டு செல்வது இருக்கின்றதே அதுதான் சிறந்தது. எப்படிப்பட்ட மார்க்கம் என்று பாருங்கள். இப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் வருங்காலத்தில் நல்ல அளவில் அவர்கள் பிறரிடத்தில் கையேந்தாத அளவிற்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திட்டு செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம்தான். அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாமும் தௌஹீதுக்காக வேண்டி என்ன ஏற்பாடு செய்திருக்கிறோம், ஒரு ஏற்பாடும் இல்லை. இந்த கல்வியை நோக்கி தங்களுடைய பிள்ளைகளை யாரும் அனுப்புவதும் கிடையாது. இது எதனால் தெரியுமா, அது ஒரு சாபக்கேடு. கடந்த காலத்தில் இந்த கல்வி எப்படி ஆகிவிட்டது என்றால், நாமெல்லாம் அதில் அனுபவித்தோம். அதாவது பிறரிடத்தில் கையேந்தக்கூடிய நிலைமை, அதாவது சரியான முறையில் அவர்களுக்கு போதிய ஊதியத்தையும் கொடுப்பது கிடையாது. அவங்க என்ன செய்கிறது, வெளிநாட்டில் போய் வசூல் செய்கிறது, யாசகம் கேட்கறது, பிச்சை எடுக்கிறது, இது மாதிரியான நிலைமை. அடுத்தது மதரசாவுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே போய் உட்கார்ந்த உடனே நாவிதர் ரெடியாக இருப்பார், தலையை கொடுக்கணும், மொட்டை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சில செல்வந்த வீட்டு பையன் வந்தால் தெரித்து ஓடிடுவான். இந்த மாதிரியான சாபக்கள்லாம், இது ஒரு மார்க்கம் என்று அவர்கள் விளங்கி வைத்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிழக்கு பகுதியிலிருந்து ஒரு கூட்டம் தோன்றும், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், லா யுஜாவிசு தராத்தியகும், அவர்கள் ஓதக்கூடிய அந்த குர்ஆன் தொண்டக்குழியை கடக்காது. ஒரு கெட்ட சமுதாயத்தினுடைய அடையாளமாக இதை குறிப்பிடுகின்றார்கள். அம்பு, அதாவது வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு பிராணியில் பட்டு தெரிச்சு ஓடும், அப்படி ஓடக்கூடிய அம்பை போன்று இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விடுவார்கள். இவர்களுக்கு என்ன அடையாளம் என்று கேட்கும்போது சீமாகும் மத்தஹலீக், அவர்கள் தலையை மழித்து விடுவார்கள். 8 வருஷங்க முட்டை அடித்து முட்டை அடித்து அங்கேருந்து வெளியே வந்து அப்புறம் வளர்த்தம் பாருங்கள், இது பெரிய பெரிய கொண்டையே வளர்த்துட்டோம். அந்த மாதிரி அந்த ஆத்திரம் தீரலை. கடைசியில் ஒரே ஜலதோஷம், பஞ்சாயத்து, இந்த மாதிரியான பிரச்சனை வந்து இனியும் தாங்காது என்ற பிறகு தான் இது மாதிரியான அளவில் முடிவெட்ட ஆரம்பித்தோம். அப்போ அது அதுக்கடுத்து ஒரு ஜிப்பா ஒரு தோட்டம், அதையும் மீசையும் மலைச்சிக்கிட்டு ஒரு மாதிரியான ஒரு தோற்றம், இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு தோற்றத்தை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு கல்வியா என்று அதாவது தெரித்து ஓடக்கூடிய அளவில் இருந்தது. அதையெல்லாம் தௌஹீத் ஜமாத்தி இன்றைக்கு மாற்றி தௌஹீத்வாதி, ஒரு அழைப்பாளன், தன்னுடைய சுயமரியாதை எந்த அளவிற்கும் பாதிக்காத வகையில் இந்த ஜமாத்து அந்த கல்வியை அவனுக்கு கொடுக்கின்றது. இதில் நம்முடைய தௌஹீத் ஜமாத்தில் வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய கல்லூரி வரக்கூடிய மாணவர்கள் குறைவு தான். இதிலையும் நாம் வைத்திருக்கக்கூடிய வடிகால் இருக்குல்ல, வடிகட்டுறது, இந்த ஃபில்டரில் நிறைய உளுந்து போகுது. இதையெல்லாம் தாண்டி நிற்கிறது இருக்கின்றதே பெரிய ஒரு சோதனை தான். இப்போ நாம் இந்த கொள்கையை அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தி செல்ல வேண்டும், அதற்கு என்ன ஏற்பாடு சிந்திக்க வேண்டாமா? அதுலேயும் என்ன தெரியுமா, நாம் ஏகத்துவம் என்ற மாத பத்திரிகையில் எழுதுவேன், அதற்கு முந்தைய அல்முபீனி என்ற பத்திரிகை இருந்தது அதுலேயும் எழுதுவேன், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்புங்க, இஸ்லாமிய கல்லூரிக்கு மார்க்கத்தை படிக்கிறதுக்கு என்று சொன்னால் ஃபோன் வரும், அனுப்பி விடுறேங்க. ஒரு பையன் இருக்கிறான், என்ன படிச்சிருக்காங்க, 8 படிச்சிருக்கான், அதுக்கு மேலே படிப்பு ஏறவே மடங்கு, உற்பட்டுரும். அவன் அங்கேருந்து பத்திரமா பார்சல் பண்ணி நம்மள்ட்ட அனுப்பி நீ அந்த அதாபை அனுப்புவேன்னு அனுப்பி வைக்கிறதுக்கு நிற்கிறான். இது என்ன கல்வி, இப்படிப்பட்ட ஒரு கல்வி, வாடகத்தாயி, ஆன்லைன் வர்த்தகம், நவீன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டுருக்கு. அதுக்கு தக்க குரான் இருந்து சட்டத்தை எடுத்து சொல்லணுமா? இந்த மாதிரியான ஆட்களை வைத்து கொண்டு படிப்பு ஏற மடங்கலாம். அதனால் நம்மள்கிட்ட பாதுகாப்பாக உங்கள்கிட்ட வச்சுக்கிறோம், அதனால் இவனையும் தானமாக நீங்கள் வச்சுக்கோங்க என்று அனுப்பி விடுகின்றார்கள் என்றால், இது எப்படி, இந்த கல்வி எப்படி இருக்க வேண்டும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா திடலில் நிற்கிறாங்க. உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவங்களுக்கு ரசூலுல்லா நோன்பா இல்லையா என்று தெரிய வேண்டும். கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே ஒரு பெரிய ஒரு சமுதாயம் மொய்த்து கொண்டு நிற்கின்றது. இறை தூதர் அப்படியே சுற்றி வளர்த்து கொண்டு நிற்கிறான். ரொம்ப சின்ன ஒரு யோசனை, ஒரு கிண்ணத்தில் பாலை எடுத்து அப்படியே பாஸ் பண்ணி விடுறாங்க, அப்படியே ரசூலுல்லாட்ட போய் சேருது, குடிக்கிறாங்க, வெறுங்கிண்ணம் திரும்பி வருகின்றது. இதில் நமக்கு என்ன கிடைக்கின்றது? அரஃபா நாள் என்று ஹாஜிகளுக்கு நோன்பு இல்லை. இந்த சட்டம், இந்த பெண்ணு தான் இவங்க, இது மாதிரியான இப்படி சார்பாக இருக்க வேண்டும். அதான் ரசூலுல்லாஹி என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப வல்லதுன்னு அவ்வாமின் சாமியின், நீங்கள் செய்தியை கொண்டு போய் சேர்த்துருங்க, அவன் எவ்வளவோ கிரகிச்சு எடுத்துருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்களா? இது மாஜிசத்து, இதெல்லாம் முன் அறிவிப்பு. இந்த மார்க்கத்தில் எதற்கும் தீர்வு இருக்கும், எதற்கும் விடை கிடைக்கும், அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம். நீ இந்த மதுகபு தான் பின்பற்றி கட்டி ஆள வேண்டும் என்பது கிடையாது. என்ன மாதிரியான ஒரு காலம்! அப்படிப்பட்ட ஒரு கல்வி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்கள உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதற்கெடுத்தாலும் கூப்பிட்டு ஆலோசனை கேட்பாங்க. இதில் மூத்த சஹாபிகளுக்கெல்லாம், அது யார்? பத்ர் சஹாபிகள். சுவனத்தை கொண்டு சுபசெய்தி சொல்லப்பட்ட தோழர்கள் அவர்கள், அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க சும்மா சொல்கிறாங்க, இந்த அப்பாஸை போல பிள்ளைகள்லாம் எனக்கு இருக்குது. நம்ம சொல்லுவோம் இல்லை, என் வயசு இவனை போல எனக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்குது, இவன் புட்டு இந்த மாதிரி, அது எல்லாரிடத்துலையும் உள்ளது தான். அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப ஜென்டலாக டச் பண்ணுறாங்க. ஒரு தடவை ஒரு சபையை கூப்பிட்டு அப்படி கேட்டு வச்சுக்கிட்டு கூப்பிட்டு வச்சு, இதாஜா நசுருல்லாஹி வல்ஃபத்துஹு ஒரு ஐத்தன்னாசை எதுகுலுன ஃபீதீனில்லாஹி அஃப்வாஜா ஃபசம்பிஹ பிஹம்தி ரப்பிக்க வஸ்தஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி வரும் பொழுது, மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தின் நுழையும் போது, நீங்கள் அல்லாஹுடைய புகழை தஸ்பீ செய்யுங்கள். இந்த இதுக்கு என்ன விளக்கன்னு கேட்குறாங்க, இந்த அர்த்தத்தை சொல்கிறாங்க. இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே இப்னு அப்பாஸ்ட ரவுண்டு வருது, நீ என்னப்பா சொல்கிற என்று கேட்கும்போது, ரொம்ப சின்ன பிள்ளை தான், ஃபத்ஹு மக்காவில் ரசூலுல்லாஹ் நிற்கும்போது இவங்க ரொம்ப ஒரு சின்ன வயசு பையன்தான், விடலை பையன்தான். அவங்க சொல்கிறாங்க, இது அல்லாஹுடைய தூதருடைய இறுதி முடிவை, மரணத்தை அறிவிக்கிறது, இதை தான் நானும் விளங்கியிருக்கேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விளக்கத்தை கேட்டு கண்ணியமான முறையில் இந்த பதிலை சொன்ன உடனே, அப்போ இவர்கிட்ட நான் ஏன் அணுகுகிறேன் என்பது இதற்காக வேண்டித்தான். இப்போ நம்மளாக இருந்தால் போயா, அவனுக்கு எவ்வளோ கல்வி இருக்குமா, அந்த மாதிரியான விளக்கம் உனக்கெல்லாம் தெரியுமா? அவன் ஒரேடியாக நம்ம சபையை விட்டும் போயிட மாட்டான், தௌஹீதை விட்டும் வெளியில் போயிடுவான், அந்த மாதிரியான அளவிற்கு ஆகி போயிடும். ஆனால் அவங்களுடைய நடைமுறை எப்படி? அப்போ இது மாதிரி மார்க்கத்தை தெரிஞ்சு எடுத்து விளக்கத்தை பெற்று ஃபிக்கு ஒன்று ஒரு விஷயத்திலிருந்து ஆய்வு செய்து எடுக்கக்கூடிய ஆய்வாளர்கள் நமக்கு தேவை. அப்போ அதனால் இதற்கு எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்றால், செல்வந்தர்கள் உங்களுடைய பிள்ளைகள் அனுப்புங்க. இதுவரைக்கும் இது ஏழைகளுடைய கல்வி தான் வச்சுருக்கிறாங்க, தரித்திரர்களுடைய கல்வி தான் வச்சுருக்கேன். தரித்திரர்கள்னா வறுமையில் உள்ள மக்களை நான் சொல்கிறேன். சரித்திரத்திற்குரியவர்களுடைய கல்வியாக ஆக்குங்க, கொண்டு வந்து நிறுத்துங்க. மண் சலக்க தரிக்கன் எழுத்தமி சுஃபிஹி இல்மன், யார் அல்லாஹுடைய அந்த பாதையில் கல்வியை தேடி புறப்படுகின்றார்களோ, சஹல் அல்லாஹுலகு தரிக்கன் இலல் ஜன்னா, அவருக்கு சுவனத்தினுடைய ஒரு பாதையை எளிதாக்கி விடுகின்றான். எவ்வளோ பெரிய கல்வி! எர்ஃபா அல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், ஈமான் கொண்டவர்கள், கல்வி கொடுக்கப்பட்டவர்களை அல்லாஹு தஆலா பல அந்தஸ்துகள் உயர்த்தி விடுகின்றான். எப்படிப்பட்ட கல்வி! மந்தஆ இலா ஹுதன், யார் நேர்வழியின் பக்கம் அழைக்கின்றாரோ, காணலகு மினல் அஜிரி சில உஜூரி மண் தவியாகும், ஒருவர் சத்தியத்திற்கு வந்து விடுகின்றார், வந்துவிட்டால் அவர் மூலமாக எத்தனை பேர்கள் எல்லாம் கியாமத்து நாள் வரைக்கும் சத்தியத்திற்கு வருகின்றாரோ, அதற்குள்ள கூலியெல்லாம் அவங்களுக்குடைய அந்த கணக்கில் குறையில்லாத அளவிற்கு இவருக்கு வழங்கப்படும். என்ன மாதிரி! இதே போல் பாவம், இப்படி சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு இந்த கல்விக்கு தான் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா தான் நாடியவர்களுக்கு அதிகமான அளவில் ஹைரை கொடுக்கின்றான். அதில் உமன் யூத்தல் ஹிக்மத்தை ஃபக்கத் ஊத்திய ஹைரன் கசீரா, ஹிக்மத்து என்ற இந்த ஞானம், ஹிக்மத்து என்பது பொய்க்கு என்பது புழங்கப்படுகின்றது, அது கிடையாது. விவேகம், விவேகம் யாருக்கு அளிக்கப்பட்டு விடுகின்றதோ அவர் அதிகமான அளவு நன்மை கொடுக்கப்பட்டு விட்டார். இதாங்க பெரிய ஒரு பாக்கியம். அதனால் உங்களுடைய அந்த குடும்பத்தில் இருந்து இந்த கல்வியை கற்பதற்கு தொழிலாளர்கள் இருப்பீங்க, வசதி உள்ள பெருமக்கள் இருப்பீங்க, செல்வ சீமான்கள் இருப்பீர்கள். அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பையனை அனுப்புங்க இந்த இஸ்லாமிய கல்லூரிக்கு, 4 வருஷ படிப்பு. இதை சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, உலக கல்வியும் இது சேர்த்து படித்து கொள்ளலாமா? அப்படி முடியாது. இது என்ன, இது ஒரு கடல், இதிலேயே துறைகள், ஹதீஸ் கலன் போனால் அதை விட்டு வெளியில் வர முடியாது. அதை போல் இலக்கணம் என்று சொன்னால் அதை விட்டு வெளியில் வர முடியாது. தஃப்சீர், குர்ஆனுடைய விரிவிளக்கம் என்று சொன்னால் அதிலிருந்து வெளியில் வர முடியாது. பெரிய கடல், இதில் போய் கொண்டு ரெண்டையும் சேர்த்து நான் ரெட்டை குதிரையில் சவாரி செய்வேன் என்றால் அது நடக்காது, கீழே தான் உழணும். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போயிடும். அதனால் இந்த மார்க்கம் வாழ்வதற்கு, இந்த ஏகத்துவம் தலைப்பதற்கு, நிலைப்பதற்கு, அதற்காக வேண்டி உழைப்பதற்கு உங்களிடத்தில் இருந்து அழைப்பாளர்களை நீங்கள் அனுப்புங்கள். பிரைட்டான ஸ்டூடெண்ட் அனுப்புங்க. மண்டையில் ஏறாதவங்களை அனுப்பி அவன் போய் மார்க்க தீர்ப்பு ஏற்றுக்கு மாத்தமாக சொல்லி இருக்கிறதையும் கெடுத்துட்டு போயிடக்கூடாது. அந்த மாதிரியான அளவில் இல்லாமல் இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் தூய்மையான வடிவில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்களும், இதில் செல்வந்தர்கள் இந்த கல்வி ஸ்தாபனம் வாழ்வதற்கு இந்த கொள்கை உலகத்தை, இன்றைக்கு தமிழகம், நாளைக்கு இந்தியா, அதற்கடுத்து உலகத்தை ஆள்வதற்கு வழிவகுக்க வேண்டுமென்றால் இந்த கல்வி ஸ்தாபனத்திற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இந்த ஜமாத்து நிறைய பிரச்சனைகளை கொஞ்ச நாள் காலகட்டத்தில் சந்தித்தது, இப்போது அது நங்கூரமாக நிற்கின்றது என்றால், அடித்த புயலில், வீசிய மலையில், எகிரி குறித்த கடலளவு மலையில் இந்த கப்பல் நங்கூரமாக பாய்ச்சப்பட்டு நின்றது என்றால் கல்விதான், அழைப்பாளர்கள் தான். இல்லை என்றால் இந்த கப்பல் சுக்கு நூறாக உடைத்து தகர்த்து எரியப்பட்டிருக்கும். அல்லாஹ் காப்பாற்றியிருக்கின்றான். வருங்காலத்திலையும் இந்த கொள்கை போய் சேரணும், அடுத்த தலைமுறையினருக்கு, வருங்கால தலைமுறைக்கு போய் சேர வேண்டும் என்றால் இந்த கல்வி கற்பதற்கு உங்களுடைய பிள்ளைகளையும் அனுப்புங்கள். பொருளாதாரத்தையும் கொடுத்து இந்த ஏகத்துவம் கல்வி, இந்த சத்திய கல்வி, இப்ராஹிம் இஸ்லாமருடைய அந்த மார்க்கம் நம்மை தாண்டியும் கடந்து செல்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வ ஆஹிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.